உங்களை ஒவ்வொரு சமயத்துக்கும் நினைவூட்டும். தீமை எப்படி சாடும், அதிலிருந்து நாம் எப்படி விடுபடணும், அந்த ஞானத்தை தான் உங்ககிட்ட பதிவு செய்யும். அப்போ இந்த 27 நட்சத்திரங்கள் இருந்து வரக்கூடிய பரிமளம் கொஞ்சம் அதிக சக்தி வாய்ந்த நட்சத்திரங்கள் இருந்து வரக்கூடியதை அந்த பால்வழி மண்டலத்திலிருந்து அழுத்தமாக வருவதை சூரியன் நோக்கி வரப்போகும்போது இதில் பிரிந்து செல்லும் அணுக்கள் இது ஊடுருவன்னு இதனுடைய அழுத்தம் தாங்காது ஒன்றோடு ஒன்று மோதி 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 பலவிதமான கலைகளை இதை தான் நீட்டான். ஒவ்வொன்றும் அதற்கு போகும்போது புதிதாக மாற்றக்கூடிய திறன் பெற்றது விஞ்ஞான வெள்ளி கண்டுபிடிப்பு. அப்ப நியூட்டான் என்ற நிலை வரப்போது பலவிதமாக மாறுது. அப்ப எது எதோட சேர்க்குதோ புரோட்டான். ஆக இந்த சூரியனிலிருந்து கூடிய பாதரசத்தால் மோதிய நிலைகள் வெப்பமானாலும் விஷம் பிரிந்து சென்றாலும் கடீசனுனி தனக்குள் எடுத்து ஒரு இயக்க சக்தி எலக்ட்ரானிக்காக மாறி வந்தாலும் ஒரு உணர்வின் தன்மை எடுக்கப்படும்போது உணர்ச்சிகள் இருக்கும்போது எலக்ட்ரான். அப்போ இதன் உணர்வில் எடுத்து கவரப்படுப்போம்போது அளவு நியூட்டான் புது புது விதமாக மாற்றிக்கொண்டே. இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு அதிர்ச்சியான நிலைகள்ல ஆக்சிடென்ட பார்த்தா நினைச்சது நியூட்டான். உங்க உடலுக்குள் போன நல்ல குணங்களை மாற்றி கிடுகிடுகிடுகிடுகிடு நாட ஆரம்பிச்சு. இந்த உணர்வின் அழுத்தம் அதிகமாக யார் உடலை சேர்க்கிறாங்களோ அந்த ஆக்சிடன்டான உணர்வுல இருந்து அதை கவரும் தன்மையாகி இன்னைக்கு நல்ல வழிகளை செய்து கொண்டிருப்பனும் நியூட்டான். புது உணர்வின் தன்மை சேர்த்து அதன் வழி இயக்கச்சாமது புரட்டான். அந்த சத்தின் தன்மை கொண்டு நான் பைத்தியக்காரன் சுத்தி நாம் வேதனைப்பட்டா நாம் வேதனைப்படணும். விஞ்ஞான அறிவு கண்டதை காட்டிலும் விஞ்ஞானியை கண்டது இன்னும் கண்டுகொள்ள விஞ்ஞானியால் நாள் காலமாகும். இப்படி பல உண்மையின் நிலை வரப்போம் போதும் இந்த ஆலயங்களை நாம் எப்படி நாம மனிதன் பெறக்கூடிய உணர்வும் அந்த அபிஷேகிக்கப்படும் போது அந்த உணர்வின் நல்ல உணர்வு நமக்குள் நுகர்ந்து இந்த பாலை போல மனம் பெறணும், பகிர்ந்து வாழும் சக்தி பெறணும், கண்ணீர் போல சுவையான உணர்வு பெறணும், பன்னீரை போல தெளிந்த மனம் பெறணும், என் குடும்பத்தில் அத்தனை பேரும் நல்லா இருக்கு அந்த நிலை பெறணும், இந்த ஆலயம் வருவரெல்லாம் அந்த நிலை பெறணும் அப்படிங்கிற போது அந்த உணர்வின் தன்மை ஊட்டி நமக்குள் என்ன செய்தான் அந்த நியூட்டான் இந்த கவலையை சஞ்சலங்கள் எல்லாம் மாற்றி நம் உடலுக்குள் செலுத்தி எல்லோரும் பெற வேண்டும் என்ற அமைதி கொண்ட வாழ்க்கை. இது அதிர்ச்சியின் தன்மை வருவது, இது அமைதி கொண்டு உள் செலுத்துவது. இங்க வருவோர் எல்லாம் பெற வேண்டும், ஏன்னா அவங்க உணர்வெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. பயந்திருப்போம், வெறுப்பா இருப்போம், வேதனை கேட்டு இருந்திருப்போம், இந்த உணர்வெல்லாம் நமக்குள்ள இருக்கு. அவங்களுக்கெல்லாம் பெற வேண்டும், நமக்குள் அது இடம் உண்டு. இதை நம் உடலுக்குள் சேர்த்து இந்த உணர்ந்த தன்மை கலத்தல் வேண்டும். கோயில அந்த பன்னீரை போல திரண்டணும். இந்த கோயிலுக்கு வர்றவங்கெல்லாம் அந்த நிலை பெறணும். இந்த கோயிலுக்கு வர்ற குடும்பமெல்லாம் அந்த நிலை பெறணும். நான் தொழில் செய்கிற இடங்களெல்லாம் அந்த நிலை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள் கேட்டறிந்த பிறருடைய தோஷங்களை நாம் அதை நீக்க வேண்டும். அப்படி நீக்க வேண்டும் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கலந்து இந்த உணர்வுடன் வரப்போம்போது இந்த உணர்ச்சிகள் நம் உடலை சேர்த்து மகிழ்ச்சியாக வேண்டும். ஞானிகள் மனிதன் எப்படி சந்தர்ப்பத்தால் நல்லவர்கள் அனைத்துமே நாசியாகி வேண்டும், அந்த நல்லவன் நல்லவனாக வேண்டும் என்றுதான் நல்லது செய்யப்பட்ட தீமைகளை ஏற்று நல்லதை கண்டு உணர்ந்தவன் பரிவும் பண்பும் கொண்டு செயல்படும் போது ஒருத்தனை ஒருத்தனை தப்பு செய்யறான் தப்பு செய்யறான்னு சொல்லுவாங்க. இந்த உணர்வானப்பின் அவனை தப்பு செய்தான் நாம சொல்லுவோம். கடைசியில் அவனை காட்டிலும் நாம் பன்மடங்கு நாம தவறு செய்ய ஆரம்பிப்போம். யார் செய்தது தவறு செய்வோன்னு உணர்வை நுகர்ந்தோம், அந்த தவறின் நிலையை தொடக்க மறந்தோம், அந்த தவறின் உணர்வை நமக்குள் வருது, நாமே தவறு செய்வனாக மாறுகின்றோம். நமது ஞானிகள் நம்ம ஆலயத்தை எவ்வளவு பரிசுத்தப்படுத்தினோம். ஏன்னா நீங்க கல்லை சாமியா கும்பிடுறீங்க, உங்களுக்கு அறிவு இருக்குதாங்கிற ஒருத்தன் அந்த கல்லின் தன்மை நாம் அதிகமா எடுத்து அந்த ஆசை கொண்டு இறந்துட்டோம்னா உடல்ல போறோம். இப்ப நாம எப்படி செய்யறோமோ, யாரு கல்ல சாமியா கும்பிடான்னு சொல்றாங்களோ அவங்களும் அதே உணர்வு கொண்டு பற்றுள்ள உடலுக்கு அவங்க தயாரா ஆடுறாங்க. இந்த உடலின் இச்சைக்கு வாழப்படும் இதன் நிலைதான், உடலின் இச்சை மறந்து அருள் என்ற நிலையில் உயிரினர் ஒன்று வாழ வேண்டும் என்றும் ஒளியின் சரீரம் பெறான். அதுக்குண்டான மார்க்கங்கள் ஞானிகள் எல்லா மதத்திலும் கொடுத்தாலும் இந்த உடலின் இச்சைக்கே தான் கலந்து நாம் உறவாடுகின்றமே தவிர, எப்படி உங்கள்கிட்ட நைஷா பேசினா நம்மளுக்கு உதவி செய்தேன், எதுக்கு நைஷா பேசுறேன், நாலு தரம் உதவி செய்து அஞ்சாவது தரம் நான் கிடைக்கலன்னா இந்த நாள் ஏமாத்துறாருன்னு சொல்லிடுறேன். இப்படித்தான் ஆகவே மனிதனுடைய பண்பு எதிர்பார்த்து வாழ்கின்றோம், எதிர்பார்த்து நடக்கவில்லை என்றால் மனம் சோர்வடைகின்றோம், சோர்வடைய போகும்போது இது நடக்கவில்லை என்று வேதனைப்படுகின்றோம். இப்படி கலகள் மாறி சிந்திக்கும் தன்மை இழந்தது. ஆனால் உதவி செய்த அன்னைக்கு உதவி செய்தா முடியல போடுங்கன்னு சிந்தனை தேங்கி பார்க்க முடியல, அன்னைக்கு உதவி செய்திருந்தா முடியல அப்படின்னு சொல்லி போட்டு இதை சிந்தனை இல்லாதபடி அவன் மேல வெறுப்பாச்சிடும். இன்னைக்கு நல்லவர் முதல்ல போட்டிருக்கும், ரெண்டாவது இங்க வந்த உடனே முந்தி வர வர முந்தி மாதிரி ஆள் இல்லைங்க, அப்புறம் மோசமா போயிட்டு. இப்படி உணர்வின் தன்மை நமக்குள் கலக்கப்படும்போது இந்த உணர்வின் இயக்கமே நம்மை இயக்குது. நாம் எதை நுகர்கின்றோமோ இது உயிர், அது அரங்கநாதனாக இருந்து அந்த உணர்ச்சிகளை நம்மை ஆளுகின்றது. ஆண்டால் நமது சாஸ்திரங்கள் இவ்வளவு தெளிவாக கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த பாலவிசேஷம் தேனாவிசேஷம் போடும்போது அந்த உணர்வு உயிரில் மோதப்படும் போது என்ன நடக்கும், அரங்கநாதன் அந்த மகிழ்ச்சி உணர்வுகளை நமக்குள் அதை ஆளும் என்பதற்குதான் இது துவைதம். அந்த காவிய படைப்பின் பிரகாரம் அந்த பழத்தை எண்ணும்போது தேனை எண்ணும் போது அத்வைதம். நாம் நுகர்ந்து உயிரிலே படப்போம்போது அந்த உணர்ச்சிகள் விசிஷ்டாத்து, அந்த உணர்வு நம்மளை இயக்குகின்றது. இந்த உணர்வின் தன்மை நாம் இரத்தத்தில் கலந்து உடலாகும் போது அந்த கனியை போன்று மகிழ்ச்சியான சொல்லும் மகிழ்ச்சியான செயலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வாழ இதோ துவைதம். இந்த உயர்ந்த குணங்களை எப்படி எடுக்க வேண்டும் என்ற நிலையில்தான் ஞானிகள் சிலையை அமைத்து வச்சாங்க. இப்ப நாம் அன்னிச்சிரம் கோயில போனா அந்த கல்லை கடவுளாக்கிட்டோம், இந்த மனசை கல்லாக்கிட்டே இருக்கிறோம். ஆக உண்மை இயக்கம் ஆசையின் நிலையில் வரப்போகும்போது நாம் அதை மறந்துடும். நமக்கு ஊட்டுவிதி ஆசை, பழனி கோயிலுக்கு வந்தாச்சுன்னா இந்த உபூதி அணிஞ்சீங்கன்னா அது அபிஷேக உபூதினு ஏமாத்துறான். இங்க போகல அபிஷேகத்துன்னு தெரியுது, அபிஷேக உபூதி பழனி ஆண்டவர் சன்னதிக்கு வந்தா இது சரி அப்படின்னு இந்த விளம்பரத்தை பார்த்து வாங்குறோம். ஆனா பழனிக்கு நல்ல மனசு தேடி வர்றவங்கள ஏமாத்திக்கிட்டா இருக்கிறோம், நாம ஏமாந்துகிட்டா இருக்கிறோம். நான் நேரடியா போய் அந்த ஏதோ வந்து நேரடியாக எவ்வளவு வேணாலும் போகலாம், யாரும் தடைப்படுத்துற யாருக்கும் இல்லை. என் கண்டிஷ ஆகி போச்சு அப்படிங்கன்னு சேங்காய் தலையில போடுறான், அதுல ஒரு கிட்ட காண்டாய்ட்டு எடுத்துட்டு சேங்காய் இங்கே தான் உடைக்கணும், இன்னொரு பக்கத்தில் இன்னொருத்தன் காண்டாய்ட்டு எடுத்திருப்பான், அங்க போறேன்னு அவனுக்குள்ள கிடைக்கும் குறுக்காட்டி இதில் ஓடறாங்கிற. இல்லை நான் அங்கே சுவாமிக்கு முன்னாடி போறேன் நேற்று என்ன, இல்லை இங்க வாடான்னு மரிசி இந்த இடத்துல தர. அப்ப நம்மளை தெய்வம் காக்கும் என்று நினைக்கிறோமில்ல, நாம தெய்வத்தை வணங்கி வந்தமில்ல, அந்த தெய்வம் இந்த நல்ல வழியை காட்டணுமில்ல. இவன் ஆசை கொண்டு உணர்வை தெடுத்து கொண்டான். இதுதான் ராமயாணத்தில் என்ன செய்யறான், வசிஷ்டர் தர்ம அது வந்து வசிஷ்டர் தசரத சக்கரவர்த்திக்கு பிரம்ம குரு. இந்த வாழ்க்கையின் உணர்வின் தன்மையை என்ன செய்யறோம், இந்த பத்தாவது நிலை அடையக்கூடிய நிலையிலே நான் சிவங்காய் செதற்காய் போட்டான் ஏதோ சாமி எனக்கு நல்ல சிவன் அப்ப அதை வசிஷம் அது கவர்ந்து கொள்றோம். இந்த உணர்வின் தன்மை நமக்குள் பிரம்மமாகுது. நாம் என்ன எண்ணம் அறிந்தது நமக்குள் உடல்ல பதிவாயிருக்கு, எப்படி செய்தாதான் நல்லா இருக்கும், செயல் என்ன நான் மீண்டும் சாமி செய்யறேன்னு ஏமாத்தான் கோவச்சுக்கிடுவான் அப்படின்னு நிலையில போறோம். இந்த செதற்காய் இங்க போட போகும்போது என்ன செய்யறோம், இங்க போட்டுட்டா செதற்காய் இதை கான்ட்ராக்ட் விட்டு வித்துக்கிறான், இதை காண்டாக்ட் எடுத்து வச்சுக்கிறோம். இதே மாதிரி கோயில் சேதல்களையும் விட்டுட்டு விட்டுடுறாங்க, அவள் கோயிலில் கொண்டு விட்டோன்னு பத்து நாளைக்கு பட்டினியா இருக்கு. முருகன் எப்படி சொன்ன சேதல் கொடியானே அப்படின்னா முன்னாடி நாளை வரக்கூடிய செய்திகளையும் முன்னாடி அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி பெற்றது இந்த ஆறாவது அறிவு தான் சேவல் கொடியவனே. காலையில சேவல் கூவுதில்ல, விடிந்ததை காட்டுதில்ல. இதே போல அந்த ஆறாவது அறிவு கேட்டவன் பெற்றவன் அதன் உண்மை உணர்வை அறிய தெரியவன் சேவல் கொடியவனே. இப்படி தத்துவத்தை கொடுத்தா நாம் என்ன செய்யணும்? இந்த சேவலவே நேர்த்திக்கிறன் விட்டு தலைகீழ தொங்க போட்டு கேண்டாயிட்டு எடுத்து கொள்றவையில் ரணவேதனை போடுறான். ஆக சாமிக்கு அர்ப்பணிச்சேன், இவன் கையில் கொண்டு பட்னா கிடந்தான், இவன் உணர நினைச்ச கோழி என்ன பண்ணும் நினைக்கிறான். இதில் உள்ள காந்தம், அவன் நினைச்சதெல்லாம் கோயிலுக்கு போய் நேர்த்திகரம் பண்ணா இந்த உணர்வின் தன்மையோட பவி என்னை பட்னியா போட்டு கொள்றானே. அம்மா அந்த ஏலம் போடுறதுக்கு முன்னால் அது படுற அவசியம் பார்க்கணுமே. சும்மா பறக்க விட்டு போனாலும் எவனா புடிச்சு போனாங்களும் தொந்தரவு இல்லைங்க. அவங்கிட்டவே சேவல் கோடி கெட்டின இடத்துல போடணும். நம்முடைய ஆசையின் நிமித்தம் அறிவை இழக்க செய்த தவிர அருளை நமக்குள்ளே இருளை நீக்கும் உண்மை உணர்வை ஊட்டும் அந்த ஆறாவது அறிவின் தெளிவாக்கும் அந்த ஞான ஸ்தானத்தை சூன்யமாக்கி கொண்டிருக்கும் அந்த ஆறாவது நம் உடல் இருக்கக்கூடிய உணர்வினை. ஆகவே ஆலய பண்புகள் மனிதன் அறியாமலிருந்து விடுபட்டு அறிந்து உணர்ந்து உணர்வின் தன்மையை தெளிந்து வாழச் செய்யும் அருள் ஆலயங்கள் ஒவ்வொரு கோயிலும் நாம தப்ப நினைக்கிறார். நாம் ஒருவன் என்னை வேதனைப்படுத்துவான், என்னை கொலை செய்ய வருகிறான் என்று எண்ணுகின்றோம். இருவனை நான் பார்க்கிறேன் அப்படின்ட்டு அச்சுறுத்தும் உணர்வுறப்பொன்பது நமக்குள் பயம் இருண்டு விடுகின்றது. பனீஸ்வரன் கருப்பணி சாமி கிட்ட மோப்ப நாய வச்சிருக்கிறான். அப்ப அவன் சொன்ன உணர்வு நுகர்ந்த பின் என்ன செய்து நம்மை இருளை செய்கிறான். இந்த உணர்வு இருந்து போகுது வேதனை. அவன் செய்யறதுக்கு முன்னால் நான் முந்தணும் அவை உணர்வும் நமச்சிவாய சிவன் அவனை வெட்ட வேண்டும் என்று நிலை வரும். ஆனால் சிந்தித்து திருந்த செய்யும் நிலை இழந்து விடுகின்றது. இந்த உணர்வின் தன்மை நம் உடலை விளைகின்றது. கருப்பணிசாமி கையில் ஆர்வால கொடுத்து மோப்பநாய் கொடுத்துருக்கான்னா என்ன செய்யறேன் கருப்பணிசாமிக்கு? உனக்கு ஒரு ஆட்டம் வாங்கி கொடுத்துறான்டா, பொங்கல் வைக்கிறேன், என்னை நீ காப்பாத்துறாங்க. அங்க போய் ஆட்டை அறுத்து கொலை பண்ணி அதை சாப்பிட்டா அது மிச்சி எனக்கு கொண்டு கொடுத்தான், என் மகனை நான் காப்பாத்தேன்னு சொல்ல. ஆக நாம் நுகரும் உணர்வு நல்ல குணங்களை நம் உடலில் கொள்ளுகின்றது. நாம் மனுஷன் தீமை நிலைகள் கொண்டு நாம் இதே செயலை நாம் பிறரை செயல்படுத்தும் தன்மை புற வாழ்க்கை மாதிரி நம் அக வாழ்க்கைக்குள்ளும் நுகர்ந்த உணர்வு நல்ல குணங்களை கொள்ளுகின்றது என்பதுதான் முச்சந்தியில் வைக்கிறேன். ரோட்ல போகும்போது எவனாவது சைக்கிள் வந்து மோதித்தான் நினைச்சு இருள் சூழ்ந்துடும் அடிச்சனா பாருங்க. சந்தர்ப்பம் எப்படி ஆனது, நம்முடைய சந்தர்ப்பம் கொஞ்சம் நினைஞ்ச கொஞ்சம் பார்த்து பார்ப்பான்னு சொன்னா போச்சு. பிடிச்சவன் நம்மளுக்கு வழியானும் தொப்பு தொப்பு தொப்புன்னு போடுவோம். அப்ப நினைச்சு சந்தர்ப்பத்தை நுகர்ந்து அடிக்க போறோம். அதை நாம சரிப்படுத்தணுமா? இதுக்கு அப்படின்னா கற்பனை சாமி இடவு எதா பார்த்தானா வச்சு. அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த அறியாமையிலிருந்து அவன் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. அவரிடமேந்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும். ஏனென்றால் இது உயர்ந்தவன், அழுக்கை நீக்கியவன், நஞ்சை வென்றவன், நஞ்சை ஒழியாக்கியவன். உணர்வின் தன்மை நுகர்ந்து உயிரியப்பட்ட பின் இந்த உணர்ச்சிகள் நம் இரத்த நாணங்கள் அரங்கநாதன் இந்த உணர்வின் ஒளி அலைகளாக மாற்றுகின்றது. இருண்ட உலகை மீட்டுகின்றது. சிந்திக்கும் தன்மை வருகின்றது. அவர் அனைத்தினை சிந்தித்து போய் என்று சொல்ல செய்கின்ற. அப்ப எதை கொள்ளணும்? சந்தர்ப்பத்தின் போன்ற நிலையில் நம்மளை இப்படி செய்கின்றது, அதை மாற்ற வேண்டும் என்று உருவம். இது துவைதம். அவன் ஞானி காட்டிய உணர்வை எடுத்தால் அத்வைதம். அவன் வழி கொண்டு அவன் அப்பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்ற நாதம் விசிஷ்டாத்வைதம். உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் சேர்த்த பின் துவைதம். தீமின் உணர்வை சேர்க்காது, அவன் அருண் ஞானத்துடன் இயக்க வேண்டும் என்ற உணர்வினை வெளிப்படுத்துவதே இதனுடைய தத்துவம். பார்த்த உடனே பார்க்கணும், அது சாராயம் கொஞ்சம் வச்சு, அது கொஞ்சம் இதெல்லாம் வச்சு, மா அதை ஆட்ட வெட்டு, அது வெண்ணு விட்டு அருளாடி அவன் காப்பாற்றுவான்னு சொன்னா எப்படி காப்பான்? அதன் உணர்வு ஆசைப்பட்டு தன்னுடைய குடும்பத்தில் சந்தை வந்த நினைச்சாங்க, பாவி மகன் சம்சாரம் இப்படி, என் பாவி மகன் இப்படிங்கிறான், கணவர் இப்படி செய்யறான், நீயே கேளு அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ள சாபம் விடு நிலைவரும். எத்தனை துயரங்கள் வருகின்றது அங்கு ஒன்றுபட்டு வருகின்றதா? என்னை இப்படி கொலை பண்ணானே பாதி, அவன் தெரிந்து வாடுறதுக்கான ஒரு அடா கொடாவை கொடுக்குறேங்கிறான். இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளும் இப்படி சாவலை கொடுக்குறேன், கோழியை கொடுக்குறான்ட்டு. ஏன்னா அவன் மெச்சி எனக்காண்டி வருது, அவன் சாப்பாடு அது அது கொடுப்பான்ட்டு. நாம இறை உணர்வை எடுத்தப்பின் நம்ம உடலுக்குள்ள அணுக்கள் வளர்த்தா என்ன சாப்பாடு? கொலை செய்து உணர்வின் தன்மை அந்த இரத்த வாசனை கண்ட உணர்வு வரப்போகும்போது பழிதீக்கும் உணர்விலேயும் மனிதனுக்குள் வரும். ஆக மற்றொன்று உணர்வின் தன்மை, அது எது எடுத்தானோ, கொன்ற உயிர் இவன் உடலுக்குள் வருது, கொன்றவன் உடல் தின்றவன் உடலின் தன்மை போகுது. எங்கே நீ வாடா பழிதீத்தன் இல்லவன், நீ வா ஆடா பிறப்போ. அதான் சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கின்றான். நாம் கண்ணை பார்க்கிறோம், சந்த இருண்ட நிலை செய்ததற்கு உருவ பார்க்கிறோம் புத்திரனாயிரு, அதுக்கு ஆட்டுக்கு பலி, அதுக்கு பலி கொடுத்து நம்மளுக்கு எவன் வேணாம் சொன்னாலும் அந்த உணர்வின் தன்மை இது பண்ணும் போகுது. அந்த புத்திரன் இந்த குழந்தையை நமக்குள் வளர்க்கிறோம். அந்த குழந்தை வளர்த்த பிற்பாடு அனுசிரம் இதே உணர்வின் தன்மை வரும்போது நம்ம எண்ணம் தீமையை நீக்கிறதுக்கு மாறாக கொலை செய்து உணர்வின் தன்மை பழிதீக்கும் உணர்வு கொண்டு வரப்போம் போது இது ஒன்று சித்திர புத்திரன் கணக்கு பிரகாரம் நீயும் போய் ஆடா பிறந்து பாரு. நம்ம எண்ணம் நம்மளுக்கு எவனாகி நாளைக்கு ஆடா பிறக்கச்சது, இதையும் உணர்த்துகின்றான் ஞானி. உணர்ந்தாமா நம்ம சொல்றதெல்லாம் சாமி ஆட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு, கோழி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் சாப்பிட வேண்டான்னு சொல்ல, கற்பனை சாமி கொடுக்க வேண்டான்னு சொல்ல, உங்க நல்ல மனசு உள்ளுக்கு பொண்ணு போடும் தான் நான் சொல்றேன். நல்ல குணத்தை கொண்டு போடுது, இப்போ கொள்ளும் உணர்வு உள்ளுக்கு போயாச்சு நினைச்சேன். ரத்தத்தில் பொண்ணு ஈஸ்வர லோகம், அந்த அரங்கநாதம் உணர்ச்சிகளை தூண்டுது. அது ஆண்டால் நம்ம தவறு செய்வனாக மாற்றி கொண்டிருக்கும். நம் உடலுக்குள் இருக்கும் நாதத்தை உருவாக்கும் யார்? நம்ம உயிர். அந்த அரங்கத்தில் இருந்து நாதத்தை எழுப்பிக் கொண்டிருப்ப அந்த உணர்ச்சியின் தன்மை தான் நம்மை ஆளுகின்றது. அதை நாம் மாற்றணுமா இல்லையா? அதுக்குதான் நம்ம குருநாதர் சொல்றார், ஒவ்வொரு உயிரும் நீ கடவுளாக மதி. அவன் வீட்டிற்கு ஆலயம் அது என்று எண்ணு, அவனே அமைத்த இக்கோட்டை என்று நீ மதி. உனது உடலும் அறிவே. ஆகவே அங்கே ஒரு மனிதனிடத்தில் தவறு என்று உணர்வை நீ காணப்போது அவன் நுகர்ந்த சந்தர்ப்பம் அழுக்குகள் செல்லுகின்றது. அந்த அழுக்கின் தன்மைதான் அவன் உடலில் அதை இயக்கமாக மாற்றுகின்றது. அப்ப நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னை திட்டினாலும் பேசினாலும் என்ன செய்ய வேண்டும்? இஸ்ராயின் ஒன்று முழுற உயிரான ஈசனிடம் வேண்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நான் பெற வேண்டும் என்று உள்ளே செலுத்தி தூய்மையிட்டு அந்த ஆண்டவன் வீட்டிற்கும் ஆலயம் பரிசுத்தமாக வேண்டும். அங்கே மனிதனா உருவாக்கி அரும்பெறும் தெய்வங்கள் மகிழ்ந்து வாழ வேண்டும். அந்த அருணர்வு அந்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டும். அந்த சிந்தனை அங்கு வர வேண்டும். அந்த அருள் வாழ்க்கை நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இப்ப நாம் என்ன நுகர்ந்த உணர்வு நம்ம உயிரிலே அபிஷேகம் ஆகின்றது. இந்த உணர்வின் தன்மை உயிரிலே படுது, இந்த அரங்கத்தில் அந்த நாதங்களாக வருகின்றது. இந்த உணர்ச்சியில் நமக்குள் ஒத்து வாழும் நல்ல அணுக்களை உருவாகின்றது. ஆகவே நமக்குள் அந்த துருவ நட்சத்திரம் என்ற உணர்வு வரும்போது நாம் உயிரைப் போலவே உணர்வின் தன்மை மாறுபடுகின்றது. இது மனிதனான பின் பிரம்மாவை செலவழித்தான். வேதனை உணர்வின் நுகரப்படும் போது அதன் வழியே நம் உயிர் பிரம்மமாக்கின்றது, அந்த உணர்வின் தன்மை சிவமாகின்றது. ஆறாவது அறிவான கார்த்திகேயா இந்த தீமை என்று தெரிகின்றது. தீமை நீக்கினதே துருவ நட்சத்திரம் என்று ஞானிகள் காட்டிய வழியில் தெரிகின்றது. நமது பூமி துருவத்தின் வழியில் கவர்ந்து வருகின்றது. நம்ம பூமிக்குள் பரவி உள்ளது பரமாத்மாவாக. ஆக அருளை காலையில் அதாவது அந்நாளிலிருந்து ஆறுக்குள் பதிவு செய்தால் எப்போது நினைத்தாலும் அந்த அருளை சேர்த்து நமது வாழ்க்கையில் மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். ஆக பிறருடைய உணர்வுகள் நம்மை இயக்காது, அருளுணரை சேர்த்து தீமையில் புகாது தடுத்து நிறுத்தும் இந்த சக்தி நாம் பெற வேண்டும். இல்லையெனில் இன்று நாம் மனிதன் சேர்த்துக்கொண்ட உணர்வு கொப்பை விஷம் என்று உணரும் போது நம்ம உடல் உள்ள அனைத்துக்கும் விஷத்தை வேதனைப்பட்டன் என்ற மனிதன் உருவாக்கி அனைத்திற்கும் விஷத்தை கொடுத்து கைகால் குடையுது, மூட்டு வலி ஆகின்றது, இடுப்பு வலி ஆகின்றது, தலைவலி ஆகின்றது, உடல் வலிக்கின்றது, நெஞ்சு வலிக்கின்றது, கல்லீர் வலிக்கின்றது, கல்லர் வீங்கி விட்டது, நுரையீர் வீங்கி விட்டது, இதையெல்லாம் வருது. இதனால இந்த உணர்வு ஆனப்பின் அந்த மனிதனை உருவாக்கிய செல்கள் அந்த அணுக்கள் அனைத்தும் மாறுகின்றது. இதுக்கு விஞ்ஞானி என்ன செய்கின்றான், அதற்குண்டான இப்ப நேரடியாகவே அலோபதி மற்ற உடல்களில் உறுப்புகளில் உண்டு அதை ரசமாக்கி உடலை செலுத்தி இந்த உறுப்புகளை வலுவாக்க செய்கின்றான். அதற்குண்டான உபாயங்களை கொண்டு உருவாக்கினாலும் எத்தனை காலம் வாழ்றோம்? ஆக மாடு ஆடு இதை போல உணர்வுகள் அந்த நுரையீரலில் செலுத்தப்படும் போது அதை விஷத்தை ஏற்றுக்கொண்டது, அது உணவின் தன்மை சேர்க்கப்படும், விஷத்தின் வலிவு கொண்டு இந்த அணுக்கள் மாற்றும் போது தைரியமாக இருக்கும். அடுத்து இந்த மனிதனுக்கு எந்த குணம் வரும்? மிருக குணம் தான். இதே போல மற்ற உணர்வின் செல்களை மாற்றி மாற்றி இன்று மனிதனை உருவாக்க முடியும். 1500 ஆண்டு வாழ முடியும். அதுல வரக்கூடிய இவ்வளவு தூரம் 1500 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மக்கள் மேலே பாசம் இல்லாமல் இருக்க முடியுமா? வாலிபனா செல்லலாம், ரோட்ல போகும்போது ஆக்சிடண்ட பாக்குறான், இன்னைக்கு டிவியிலேயே பாக்குறான், அதை நேரடியாக காண்கிறான், அதிர்ச்சி என்ற உணர்வு நுகர்ந்த பின் ஏனென்றால் அது செய்தி கேட்டபின் எப்படி எந்த ஸ்டேஷனை வைக்கிறோமோ அந்த ஸ்டேஷன் வழிதான் காட்டில் இருப்பதை கவர்ந்து டிவி பாடுகின்றது. நாம் எந்த உணர்வை பதிவு செய்யறோமோ கண்ணை நம்மளுக்கு காண்டினோம். இந்த உணர்வை பதிவானப்பின் அதே உணர்வை நுகர செய்கின்றது. அதிர்ச்சி என்ற உணர்வை உடல்ல பரவி செய்யணும். இந்த ஒரு பக்கம் வளர்த்தான், ஒரு பக்கம் வளர்கின்ற இது மற்றொன்றிய நிலையில் வாழ்க்கையில் இப்படி போராடிட்டு அப்புறம் இந்த 1500 போராடி இப்படி இன்ஜெக்ஷன் போட்டு வந்த காலத்தை தள்ளலாம். இந்த வாலிபம் பிறக்க இளமை குழந்தைகள் மடிந்த மூளையிலிருந்து திசுக்களை எடுக்கிறான். இவன் உடல் சேர்த்துன்னு முதுமை இளமை ஆகின்றது. இது விஞ்ஞானம் என்று எத்தனை காலம் வாழ்றோம்? இந்த உடலுக்கு பின் சேர்த்துக்கொண்ட உணர்வுகள் பின் எப்படி இந்த உடலை விட்டு போய்தான் ஆகவேன்? எத்தனை 1000 ஆண்டுகள் தவம் இருந்து இதைத்தான் நம்ம குருநாதர் என்ன செய்கிறாரு, யமைமலைக்கு போகும்போது அதை வந்து ரிஷிகேசத்திலிருந்து கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ள போக சொல்றார். அதில் தவமிருந்து பெற வேண்டும் என்ற நிலையில் ஒரு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் கட்டுணந்த உணர்வின் பாடம் கொண்டு காயகல்ப சித்தி என்றும் சிவனை வணங்கினால் அவன் நிலையை நாம் பெறுவோம் என்றும் ஓம் நமச்சிவாய் என்றும் அதே உணர்வை ஜபித்து கல்லறைக்குள் அடக்கச் செய்து உணர்வின் ஒளி அலைகள் நின்று இந்த உடலுக்குள் சிறை பிடித்து சிறை அடக்கி இருக்கணும். இப்படி 1000 ஆண்டுகள் அங்கு தவம் இருந்தது. அப்பதான் இதை கண்டு பார்க்கறதுக்காண்டி என்னை பேரிச்சம்பழம் கொண்டு போனோம், பிஸ்கட்டும் வாங்கி போனோம். நான் போனவுடனே திடீர்னு இரவில் எங்கேயும் மழை பெஞ்சு தண்ணி வேகமாக என மணி பண்ணிப்பார். அது வந்த உடனே என்ன ஆகிப்போச்சு, இந்த சின்ன கோயில் இருக்கு, அவ்வளவுதான், ஒரு சின்ன கோயில் இருக்கு, மேல மாடி இருக்கு, அந்த ஓரத்தில் இந்த இடத்துல உட்காருங்க, என்ன இடத்துல உட்கார்ந்தேன். ராத்திரியில் தண்ணி வந்தால் நான் தியானம் இருந்துகிட்டு இருக்கிறேன், தண்ணி வந்ததை ஒரு அடி கொண்டு போய் அந்த கோயிலோட சேவத்தில் ஒட்டணும், கிரன்னு ஏறுது தண்ணி, அந்த தண்ணியும் குளிர் ஜாஸ்தி. நான் கட்டியிருக்கிற ஒரு துண்டு ஒரு வேசி இது நன்றி பையில வச்ச பேரிச்சம்பழம் போச்சு, அடுத்த சாப்பாடு பெசுகள் சுத்தமா கரைஞ்சி போச்சு. அப்புறம் அந்த தண்ணி ஏறி அது 7 அடி 8 அடி உயரம் இருக்கு, அந்த சிவத்தில் ஒண்டியே மேல போயிட்டேன். அதுக்கு மேலேயும் 1 அடி தண்ணி, இதுக்கு மேல என்ன வந்தது? சரி குருநாறு தண்ணியோட போடான நீர் சமாதின்னு சொல்லுவாங்க, இங்கெல்லாம் செத்தவங்களை போற நீர் சமாதி. சரிதான் நம்ம உடல் இது தெரிஞ்சது போறோம், நீர் சமாதி ஆகிடா அப்படின்னு சொல்லிட்டார் போல் இருக்கு. அதுதான் நம்மளுக்கு முடிவு போலும் இந்த உணவுல இருக்கிறேன் எதையோ பெறது போலும். அப்புறம் அவர் நினைவுபடுத்துறார், நீ எதை எடுக்க சொன்ன, நீ எதை எடுக்கிற, இந்த தண்ணியிலிருந்து எது நீச்சல் போட்டு அது இழுக்காத ஒண்ணும் கொண்டு வர சொன்ன, மேலே கட்டடத்து மேலேருந்து ஒன்று எதை எதை என்ன சொன்னது, அத வானுலக மேலுலக உணர்வை உனக்கு எடுத்து அதன் உணர்வின் வலு சேர்த்து எதிர்த்து நில் அப்படின்னு இந்த நினைவு இருக்கு. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமா தண்ணி 1.5 அடி மேல வருது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குறைஞ்சிச்சு. இதெல்லாம் தான் காலையில 3 மணி 4 மணி இருக்கும். அந்த 4 மணிக்கு இந்த எண்ணத்தை எடுத்து இந்த வியாசகர் எடுத்து போல அதை எடுக்க சொல்ற அந்த உணர்வு வலுப்பட்டு தண்ணி ஆன உடனே அப்புறம் இறங்குறதுக்கு படியில் குதிச்சேன். குதிச்சவர் வந்து பார்த்தா அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய விருட்சம், அதுல பார்த்தோன்னா அந்த விழுதுகள் தான் தெரியுது, அதுக்குள்ள கல் கட்டணம் தெரியுது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று இந்த சப்தம் கேட்குது. அந்த சப்தம் கேட்டோம்னா அதுல வந்து நல்ல மனங்கள் வரும். இப்பதான் குருநாதர் சொல்றார், நான் பிறவியில்லா நிலை அடைக்கணும், இந்த காய்களுக்கு சித்தின்னு சொன்னாங்களே, நீ எந்த உடலுக்கும் போகாது, இந்த உடல்லயே சிறப்பிடிச்சிருக்கிறான். ஆனா இந்த உடல்ல எடுத்துக்கொண்ட உணர்வின் வெளியை தெரிய முடியும். ஆனா கடுமையான தவம் தான். இந்த சமாதி ஆகி 1000 வருஷம் ஆகுது. 1000 வருஷத்துக்குள் அந்த உடலின் நிலையப்பார் உணர்வு வெளியாக்கி அதுலேயே தான் இருக்கு. ஆனால் பலன் ஏதும் இல்லை. அப்பதான் அதை சொல்லி இந்த உணர்வுகளை உணர்ச்சி ஏற்கும் போது எப்பயுமே அழியா ஒளி சரீரம் என்ற நிலையை பாடநிலையை கற்றுக்கொள்ளவில்லை. திருமணம் அவர் ஆகவில்லை. ஆக இதன் வழியே ஆண்டவன் அடைய வேண்டும், சிவன் அடைய வேண்டும் என்றார். சிவனுக்குள்ளே தான் நடப்பு, இந்த உடலான சிவனுக்குள்ளே தான் நடப்பட்டிருக்கு. இதை எப்படி நீ மாற்றப்போகின்ற? அப்புறம் தான் இதை அதை பார்த்து உங்கெல்லாம் ரொம்ப கடுமையான தவம் பெற்றவங்க. இந்த உணர்வு உனக்கு பட்டதுன்னா நீ ஊதி உங்களை உணர்வு எடுக்க முடியாது. ஆக நினைவலைகள் உனக்குள் பரப்பு. அந்த ஆன்மா சப்தரிஷி மண்டலத்தோடு இணை வேண்டும். இதை கால எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை ஒளியின் சரீரம் பெற வேண்டும். அந்த பேரின்பு பெருநிலை பெற வேண்டும் என்று இந்த உணர்வை மனத்தால் எடுத்துக்கொண்டு. ஆனா அந்த உணர்வின் ஒளி நிலையை கண்டவன் அதே அந்த ஆன்மா வெளியில வரும். அப்ப நாம் எண்ணி எப்படி அங்க போய் சேரும்? அப்ப ஒளியிலும் சரீரம் பெறும். அப்பதான் அவ்வளவு தவம் இருந்தவருடைய உணர்வும் அருளும் நாம பெற முடியும். இப்ப அவங்கள வின்செலுத்தப்படும் இப்ப சாதாரணமா இப்ப இன்னைக்கு எல்லாம் பாக்குறேன் ஒண்ணுமே செய்திருக்க முடியாது. வந்தவொடனே அவங்க வின் செலுத்துறோம்னா அவங்க வின் சென்ற அந்த உணர்வின் தன் மீது அந்த வலுவை எடுத்து என்ன செய்யறோம்? இவங்களை அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இணைக்க முடியும். இப்படி இணைக்கணும்னா அங்க முன்னாடி அவங்க பெரியவங்க இருக்கணும். அந்த உணர்வின் தன்மை பெற்றுதான் நீ இதை எடுக்கணும். குருநாதர் காட்டி அறுவழியில இப்படித்தான் நம்ம திறந்து கொண்டோம். ஏன்னா அவங்க சக்தி வாய்ந்தவங்க, உன்னால் அவ்வளவு காலம் இருக்க முடியாது. ஆனால் சக்தி பெற்ற நிலைகள் இருக்கு, அதுக்குத்தான் நீங்க அரசு பிஸ்கட் போச்சு சாப்பிடறதுக்கு இல்லையா பேரிச்சம்பளம் நனைஞ்சு போச்சு உயர்ந்த உணவு உணவு கிடைச்சிரு, இந்த பேரூரில் நீ பெறக்கூடிய பாக்கியங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஏன்னா நம்ம குருநாதன் மனிதனோட வாழ்ந்தவர் தான், இருந்தாலும் அந்த அருளுணர்வின் தன்மையை மக்கள் ஈர்ப்பு வட்டத்தில் இருக்கிறார். சாமியை பார்த்து அது கிடைக்கும், அது எனக்கு கிடைக்கும், அவர்கிட்ட போன உடனே ஏதோ வைத்தியத்துக்கள் எல்லாம் வருவாங்க, என்னென்ன கேட்பாங்க. என்கிட்ட கேட்கறன என்கிட்ட கேட்கறத வந்த நல்லதாகிற யாருமே இல்லப்பா. இதன் வழி நீ எடுத்து என் ஆன்மாவை அங்கே செலுத்து. அதுக்குண்டான சிஷியனை அவர் தேர்ந்தெடுத்தார். இப்ப மந்திரவாதிகள்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா இல்லையா, சாக போகும்போது மந்திரத்தெல்லாம் சொல்லி போட்டு இந்த உணர்வின் தன்மை இது பண்ணி இந்த மந்திரத்தை சொன்னா இறக்கி வைக்கிறாங்களே, அந்த ஆன்மா வெளியில போறது இவன் உடலுக்குள்ள வந்துடும். இவர் கற்றுணர்ந்த உணர்வெல்லாம் இதை நம்ம குருநாதர் என்ன செய்தாரு, அந்த அருளை பெருக்க உணர்வு கொண்டு இந்த இருளின் நீக்க உணர்வை விட்டு ஆக அருளை பெறவே நம்ம இந்த இயக்க உணர்வு கொண்டு அங்கே செலுத்தப்படும் போது இப்படி சாதாரண மக்களையும் இந்த உணர்வின் வலுகொண்டு துரு நட்சத்திரத்தின் உணர்வு நுகர்ந்து அதன் வலுகொண்டு சாதாரண மக்களை வின்செலுத்தினால் இந்த உடல் பற்ற நஞ்சிகள் அங்கே கரைகின்றது, உயிரின் உணர்வு தண்டி ஒளியின் சரீரம் பெறுகின்றது. அந்த குடும்பத்தாருக்கு நல்லது. அந்த நிலை செய்யறதுதான் பூர்ண பவர்ணிம் என்று இந்த ஆன்மாக்களை நாம கூட்டு தியானங்கள் என்று இந்த உணர்வின் தன்மை செலுத்த செய்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்கள் உங்க மூதாதைகளை வின்செலுத்தினால் அவர் முதலே மனிதனானார்கள், பாம்பத்தேள் அகன்று அழித்தார்கள், அவர் உணர்வு நுகர்ந்தோம் நாம், அந்த மனிதனாக உருவாக்கியது, மனிதனான பின் அவர் முதுமை அடைகின்றனர், நமக்கு வாழ வழியை எடுத்துக் கொடுத்தனர், அவர்களை நாம் அந்த விழுதுதான். இதை போல ஞானிகள் காட்டிய நிலையில் வின்செலுத்தினால் அவர் ஒளியின் சரீரம் ஆகும்போது நம் எண்ணம் துரித நிலையில் பெற முடியும், நம் உடல் வரக்கூடிய தீமையில் அகற்ற முடியும். சுட்ட சாம்பலை கொண்டு வைப்பாங்க கங்கையில கலத்து பாவத்தை போக்கி விடலான்னு முடியுமா? அப்புறம் வீட்டுக்கு வந்தவன என்ன செய்வோம், எண்ணெய் தேய்ச்சி தலைமுழுகி மாவிளக்கு வச்சு நெய் தீபம் விட்டு கொண்டு போய் விநாயகர் கிளப்பி பூஜை செய்தா மோச்ச தீபம் ஏத்தலமுறை. அடுத்து அம்மாவை சனிக்கு பிரிதலுக்கு பிதிர்களுக்கு நீ சாப்பாடு கொடுத்து போகணும். இந்த 48 நாளும் இந்த உணர்வின் தன்மை ஓர் மண்டல இயக்கம், இந்த பிரபஞ்சத்தின் ஒளியின் உணர்வின் தன்மை கருவாகும் மண்டலம். இது என்ன அந்த கோள்களின் உணர்வுகள் தான் 48 நாடு. இந்த உணர்வின் தன்மை கலந்து கொண்ட பின் என்ன செய்யுது? 48 நாள் இந்த உடலுக்கு பின் எதன் உணர்வு செத்தது அது சுத்திக்கிட்டே இருக்கு. உடனடியா பகுதி விபத்தில் ஆனது. ஆக உடல் நோயின் தன்மை பெற்றவர்கள் யாருடைய உணர்வோ அந்த ஒட்டத்துக்கு போய் எடுத்துப்போம். அதனால் அந்த 48 நாள் இந்த பிதர்களுக்கு என்ன செய்ய சாப்பாடு கொடுத்து அவங்க சாப்பிட்டு சாப்பாடு வச்சு கூப்பிடுவாங்க. இது அரசனுடைய செயல். நம்ம வீட்டு வாசப்படியில் இருக்கிற மண்ணை எடுத்துக்குவாங்க. ஏதாவது நம்மளுக்கு அதை இது சொல்றாங்க, தலைமுடி அவங்க எடுத்துக்குவாங்க, பழைய துணி எடுத்துக்குவாங்க, மூனை எடுத்து இது அரசனுக்கு கொண்டு கொடுப்பாங்க. அவன் காட்டிய நெறிப்படி சில தத்துவங்கள் உண்டு, அதை வச்சு இந்த நிலைகளை செய்தாங்கன்னா நாம இங்க கூப்பிடுவோம், இந்த ஆன்மாவை அங்க கைவல்யப்பட்டு. இப்படி மனிதனா இருக்கும்போது அரசனுக்கு அடிமை, மனிதன் இறந்த பின் இந்த ஆன்மாவை கைவல்யப்படுத்தி எதிரி நாட்டுகள் மேல் ஏவுவது. தனக்குள் எதிரியா வருவான் என்ற அரசுக்குள் அதிரியாண்டான், அவன் புத்தியை சிதறச்சு. சேனாதிபதியோ மற்றவர்கள் இருக்கிறாங்க. இதே போல நாட்டுக்குள் உள்புகுந்த அந்த அரசன் ஆசைப்படுகிறான் என்றான், இந்த உணர்வின் தன்மை சாட செய்து அவன் புத்தியை மாற்றுவது, இவனை பாதுகாத்துக்கொள்வது. இப்படிதான் அரசர்கள் செய்தார். அதன் வழிதான் இன்றும் உண்டு. இப்ப என்ன செய்யறோம், சுட்ட சாம்பலை கங்கையில கலைச்சிடுறோம். அதே சமயத்தில் மாவிளக்கு வச்சு செய்து பிண்டத்தை செய்து அதை கரைச்சுட்டா போவோம் போயிடுவோம். இப்படி எல்லாம் சாங்கிய சாஸ்திரங்களை காட்டி வச்சு உண்மையின் உணர்வின் ஆன்மாக்களை கைவல்யப்படுத்தி தவறின் உணர்வுக்கு பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் நாம் பிறவி நிலைக்க வருகின்றோம். எதன் உணர்வை கவர்ந்தோமோ அதன் வழிதான் சாகாக்கலை என்ற நிலைகளை இங்கே உருவருகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து விடுபடுவதற்குத்தான் பூர்ண நிலா. இந்த ஆகப்படும் போது அடுத்த நிலாவுக்கு பின் என்ன வருகின்றது, சிறுக சிறுக மங்குகின்றது. நாம் மனிதனாகி முழு நிலா வரப்போகும்போது நாம் வேதனைப்படுவோரை உணர்வை நுகர நுகர இந்த வாழ்க்கைக்குள் சிறுக சிறுக வேதனை சேர்த்து நல்ல அறிவெல்லாம் மங்கி விடுகின்றது. கடைசியில் நாம் பாருங்க, இந்த உணர்வுள்ள ஆணவர் படும் சில பேர் ஒண்ணுமே இருளை சிக்குவாங்க, குழந்தை பிள்ளைய அழுக ஆரம்பிச்சிடும். அப்ப இருளுக்குள் சிக்கி விடுகின்றது. பின் இந்த உணர்வின் தன்மை வந்த பின் எத்தகைய உணர்வின் தன்மை இருளானதோ அதே போல நாம் வளர்புழையாக வரும்போது எலி பூனையானது மான் புலியானது, இதே போல மான் நாயானது, இதே போல எதை எதை கொண்டு எதை எதை சென்றதோ அந்த உணர்வின் வலிமை கொண்டு பரிணாம வளர்ச்சி அடையும். ஆகவே அதே போல நாம் எடுத்துக்கொண்ட வேதனை உருவாக்கப்படும் போது தேய்புறையாக நாம் அழைத்து சென்று விடுகின்றது, நமது உயிரே தானே. ஆகவே இதே போல இன்று மனிதனாக இருக்கின்றோம், எடுத்துக்கொண்ட வேதனை உணரும் போது உணர்ச்சிகள் அலைஞ்சு விடுகின்றோம். பின் அந்த உணர்வுக்கொப்ப அந்த உடலை இழுத்து சென்று அந்த உடலை பறிச்சு, எப்படி புலியின் உணர்வை மான் நுகர்ந்த பின் அந்த உடலை இழுத்து சென்று புலியா பறக்க செய்கின்றதோ, இதை போன்றுதான் இந்த இயற்கையின் நீதிகள். இதை போன்றுதான் மனிதனின் உயர்ந்த ஞானம் பெற்றவன் இருளை வென்றவன் துருவ நட்சத்திரம். இதை உங்க உடலை சேர்த்து அதை பெற வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் வரும் இருளை நீக்கி இந்த உணர்வின் தன்மை ஒளிவாக்கி இதை வளர்த்துக்கொண்டால் நமது உயிர் அங்கே அழைத்து செல்லுகின்றது. இந்த உடல் பெற்ற நஞ்சினை முழுமையை கரைத்து விடுகின்றது. உணர்வின் அழிவாக என்றும் ஏகாந்த நிலை கொண்டு நாம் அழியா ஒளி சரீரம் பெறுகின்றோம். அதற்குத்தான் இந்த நாம் குருநாதர் இத்தகைய உணர்வின் தன்மை வலுகொண்ட உணர்வினை நீ செலுத்தினால் அதன் உணர்வின் துணை கொண்டு இந்த கூட்டு தியானங்களை அமைக்கப்படும் போது ஒன்றும் அறியாத நிலையில் அவர் வேண்டும் என்று தவறு செய்யவில்லை. வாழ்க்கையின் ஓரங்களில் இதை போல இந்த வாழ்க்கையை நிமிதமானாலும் இது அறியாமை. அதிலிருந்து விடுபட்ட இந்த ஆன்மாக்களை நீ ஒளியின் சரீரமாக்க முடியும் என்று அதை தெரிந்துதான் அங்கே அனுப்பி அவன் வழி பெறும்படி செய்தார். அதைத்தான் இப்போது நாம் இன்றைய நாள் உடலை விட்டு பிரிஞ்சு சென்ற உங்கள் மோதாதைகளை இதை நினைவுகூர்ந்து உணர்வினை பதிவாக்கி நாம் அனைவரும் இதே போல எண்ணி அந்த மூதாதைகள் வின் செலுத்தினால் இந்த உடல் உணர்வுகள் கரைந்து விடுகின்றது, ஒளியின் சரீரமாக. எப்போது நீங்கள் துருவ நட்சத்திரத்தை எண்ணுகின்றனோ அந்த உணர்வு அவங்க உணர்வு நமக்குள்ளோம். எளிதில் பெற்று நம்ம துன்பங்களை எப்போ துன்பம் என்று காண்கின்றோமோ ஈஸ்வராய் என்று துருவ நட்சத்திரத்தின் அருளை பெற வேண்டும் என்றால் உடலுக்குள் சேர்த்து இந்த இருளை நீக்கி நம் வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படும் தன்மையும் இந்த உடலுக்கு பின் அது வலிமையும் இந்த உடலுக்கு பின் சென்ற பின் நாம் அங்கே பேச இருக்கின்றோம். இதுதான் எனக்கு குருநாதர் காட்டினார். அதைத்தான் உங்களுக்கும் சொல்வது, உங்களால் முடியும், எப்படி சாத்தியமாக முடியும் என்று. ஆகவே அருளை பெறுங்கள், இருளை அகற்றுங்கள், இந்த வாழ்க்கையில் உங்கள் பெருந்து பெருவாழ்வு என்ற நிலைகளை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் எப்படி கையை கழுவுகின்றோமோ, இதே போல தீமை என்ற உணர்வை நாம் கேட்டறிந்தால் உடனே இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவளை பெற வேண்டும், தூய்மையாக்கிக் கொள்ளும். யார் வெறுப்படைந்தாலும் அவருக்கும் அந்த ஆண்டவர் வீட்டிற்கும் ஆலயத்தில் பரிசுத்தமாகும் உணர்வு தோன்ற வேண்டும் என்று. ஆனால் அவங்கள் அவர்கள் வேண்டாதவர் என்றோ வேண்டும் என்று அந்த உணர்வு வராது. ஆகவே அவருடைய உயிரை அவர்கள் ஆளுகின்ற அவன் ஆண்டு கொண்டிருக்கும் ஆலயம் பரிசுத்தம் ஆக வேண்டும் என்ற உணர்வை செலுத்தினால் நமது ஆண்டவன் நமது ஆலயம் சுத்தமாகிறது. இப்படி நாம் என்னும் உணர்வு எதுவோ இந்த உணர்வின் தன்மைதான் நாம் அரங்கநாதன். இந்த உணர்வின் சக்தி இயக்கம் அதைத்தான் நம் உயிர் ஆளுகின்றது ஆண்டவனாக. ஆகவே இந்த வழியில் உங்களுக்கு அடுத்து நாம் தியானித்து நம் மூதாதைகளை உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை இன்று பரவியில்லா நிலை அடைச்சு இந்த உடலில் பெற்ற உணர்வினை கரைக்க செய்வோம். அதற்கு இந்த தியானம் ஏனென்றால் 7 மணிக்கு அதை செய்கின்றது. இப்ப கூட்டமைப்பில் பொதுவாக எல்லோரும் மின்சாரத்துகின்றோம். 7 மணிக்கு அந்த 7 to 9 அந்த சப்தரிஷி மண்டலம் அருகில் வருகின்றது. இந்த நேரத்தில் தான் நம்ம எழுத்தலாம்னா துரித நிலை கொண்டு மின் செலுத்தலாம், அந்த உடல் பெற்ற நஞ்சினை கரைக்கலாம். என் குரு காட்டிய அருள் அது செய்யவே நாம் இப்போது என்ன தியானிக்கின்றோம். அருண் ஞான வித்தை உங்களுக்குள் பதிவு செய்திருக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் அவ்வப்போது நாம் சலிப்போ சஞ்சலமோ சங்கடமோ வெறுப்போ வேதனையோ கோபமோ குரோதமோ இதை போல உணர்வுகளை நாம் நுகர நேர்ந்தால் அறிய நேர்ந்தால் தீமை என்று அறிந்து கொண்டால் தீமை நீக்கி அருள்வரான இந்த துரு நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் என்று அடுத்த கணமே இந்த புருவமத்தில் எண்ணி தடைப்படுத்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று உடலுக்குள் செலுத்தி இந்த தீய உணர்வுகளை நாம் உடல் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரர்களுடன் இது வலுவாக இதன் நிலையை சிறுக சிறுக நம்ம பிடித்து விட்டு அகற்றிவிடும். ஆனால் இது ஒரு குறித்த அளவுக்கு அந்த பின் சூரியன் கவர்ந்துவிடும். நமது ஆன்மா தெளிவாகும். அருணை நமக்குள் வளர்க்கலாம். பிறவியில்லா நிலையை அடையலாம். வாழ்க்கையில் சிந்தித்தும் செயல்படலாம். நம் பொருளறிந்து செயல்படும் சக்தியும் பெறும். அருள் வாழ்க்கையை வாழவும் முடியும். ஆகவே உங்களுக்கு இந்த சக்தி பெற வேண்டும் என்றுதான் இது உங்களுக்குள் தெளிவாக்கி பதிவானது. அனைவரும் ஆண்டவன் பிள்ளைதான். அவன் ஆண்டு கொண்டிருக்கும் உணர்வுதான் மூலம் இந்த பிள்ளையார் சிந்தித்து பார். உயிரால் உருவாக்கப்பட்ட பிள்ளைதான் இது. தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம். இன்று மனிதனானதும் இயற்கையில் விளைந்ததை வேக வைத்து சுவைமிக்க உணவை படைத்து சாப்பிடும் இந்த மனித உடலை பெற்றோம். இந்த அருள் சக்தி நாம் பெற இன்னையவரையும் உபதேசித்தோம். இதையெல்லாம் அருண் ஞானிகள் கண்ட உண்மைகள். ஞான வித்தை ஊந்தியுள்ளோம். தியானித்து உடலுக்குள் செலுத்துங்கள். மெய்ப்பொருள் காணும் மறுசக்தி உரமாக்குங்கள். உங்கள் உடல் உள்ள அணுக்கள் அனைத்துக்கும் பெறச் செய்யும். மெய்ப்பொருள் காணும் செல்லும் அருள் பாதையை அது வகுத்து கொடுக்கும். மெய் வழி வாழ்வோம், அருள் வழி வாழ்வோம் என்று இப்ப பிரார்த்தித்து நாம இப்ப தியானிப்போம்.